யோவான் அதிகாரம் 11. லாசரு என்ற பெயருள்ள ஒரு மனிதன் நோயுற்றிருந்தான். அவன் பெத்தானியா என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தான். இந்நகரத்தில்தான் மரியாளும் அவளது சகோதரி மார்த்தாலும் வாழ்ந்தனர். மரியாளின் சகோதரன்தான் லாசரு. அவன் இப்போது நோயுற்றிருந்தான். ஆகையால் மரியாளும் மார்த்தாலும் இயேசுவிடம் செய்தி அனுப்பி,
ஆண்டவரே, உங்கள் அன்பான நண்பன் லாசரு நோயுற்றிருக்கிறான்
என்று சொன்னார்கள். இயேசு இதனைக் கேட்டு,
நோயின் முடிவு மரணமன்று. இந்த நோய் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஏற்பட்டது. இது தேவனின் குமாரனுக்கு புகழை கொண்டு வருவதற்காகவே உண்டானது
என்றார். மார்த்தாள், மரியாள், லாசரு ஆகிய மூவரையும் இயேசு நேசித்து வந்தார். இயேசு லாசருவின் நோயைப் பற்றி அறிந்தபோது, மேலும் 2 நாட்கள் ஏற்கனவே இருந்த இடத்திலேயே தங்கினார். பிறகு இயேசு தன் சீஷர்களிடம்,
நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு திரும்பிப் போவோம்
என்றார். அவரது சீஷர்கள்,
ஆண்டவரே, யூதேயாவிலுள்ள யூதர்கள் உம்மை கல்லெறிந்து கொள்ள முயற்சித்தார்கள். அது நடந்தது சமீப காலத்தில்தான். எனவே இப்பொழுது அங்கே திரும்பிப் போக வேண்டுமா
என்று கேட்டனர். இயேசுவோ,
பகலில் 12 மணி நேரம் வெளிச்சம் இருக்கும், சரிதானே? ஒருவன் பகலில் நடந்தால் அவன் தடுமாறி விழமாட்டான். ஏனென்றால் அவனால் உலகின் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஆனால் ஒருவன் இரவிலே நடந்தால் அவன் தடுமாறுவான், ஏனென்றால் அவனுக்கு உதவி செய்ய வெளிச்சம் இல்லை
என்றார். அவர் மேலும்,
நமது நண்பன் லாசரு இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறான், ஆனால் நான் அவனை எழுப்பப் போகிறேன்
என்றார். அவரது சீஷர்களோ,
ஆண்டவரே, அவன் தூங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயம் குணமாவான்
என்றார்கள். லாசரு இறந்து போனான் என்பதை குறித்தே இயேசு அவ்வாறு சொன்னார். ஆனால் அவரது சீஷர்களோ லாசரு உண்மையில் தூங்குவதாக நினைத்து கொண்டனர். பிறகு இயேசு தெளிவாக,
லாசரு இறந்து போனான், அங்கே அப்பொழுது நான் இல்லை என்பதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது என்னை நீங்கள் நம்புவீர்கள், அதனால்தான் மகிழ்கிறேன். நாம் அவனிடம் போவோம்
என்றார். பிறகு தோமா என்று அழைக்கப்படும் சீஷன் ஏனைய சீஷர்களை பார்த்து,
நாமும் அவரோடு போவோம், யூதேயாவில் இயேசுவோடு நாமும் சாவோம்
என்றான். இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கு வந்ததும் லாசரு இறந்து போனதாகவும், அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆனதாகவும் அறிந்தார். எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் பெத்தானியா உள்ளது. யூதர்கள் பலர் மார்த்தாளிடமும் மரியாளிடமும் வந்திருந்தனர். அவர்களின் சகோதரன் லாசருவின் மரணம் குறித்து துக்கம் விசாரிக்க வந்தனர். இயேசு வந்து கொண்டிருப்பதாக மார்த்தாள் கேள்விப்பட்டாள். அவரை வரவேற்க அவள் போனாள். ஆனால் மரியாள் வீட்டிலேயே தங்கிக் கொண்டாள். மார்த்தாள் இயேசுவிடம்,
ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது கூட நீர் கேட்பவற்றை தேவன் உமக்கு தருவார்
என்றாள். இயேசுவோ,
உன் சகோதரன் எழுவான், மீண்டும் உயிர் வாழ்வான்
என்றார். மார்த்தாளோ,
உயிர் தழுதல் நடைபெறும் கடைசி நாளில் அவன் மீண்டும் எழுந்து உயிர் வாழ்வான் என்று எனக்கு தெரியும்
என்றால், இயேசு அவளிடம்,
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னில் நம்பிக்கை வைக்கிற எவனும் தான் இறந்த பிறகும் எழுந்து வாழ்வு பெறுவான். என்னில் வாழ்ந்து நம்பிக்கை வைக்கிற எவனும் உண்மையிலேயே இறப்பதில்லை. மார்த்தாளே, இதை நீ நம்புகிறாயா
என கேட்டார்.
ஆம் ஆண்டவரே, நீர்தான் கிறிஸ்து என்று நம்புகிறேன். நீர்தான் தேவனின் குமாரன். நீரே உலகத்திற்கு வரவிருந்தவர்
என்றாள் மார்த்தாள். மார்த்தாள் இவ்வாறு சொன்ன பிறகு அவள் தன் சகோதரி மரியாளிடம் திரும்பி சென்றாள். அவள் தனியாக அவளிடம் பேசினாள்.
இயேசு இங்கே இருக்கிறார், அவர் உன்னை அழைத்தார்
என்றாள் மார்த்தாள். இதை கேட்டதும் மரியாள் எழுந்து இயேசுவிடம் விரைவாக போனாள். இயேசு இன்னும் அக்கிராமத்துக்கு வந்து சேரவில்லை. மார்த்தாள் சந்தித்த இடத்திலேயே அவர் இருந்தார். யூதர்கள் பலர் மரியாளோடு அவளது வீட்டில் இருந்தனர். அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். மரியாள் எழுந்து வேகமாக செல்வதை பார்த்து அவள் லாசருவின் கல்லறைக்கு போகக்கூடும் என எண்ணினர். அவள் அங்கு அழப்போகலாம் என்று கருதி அவளோடு அவர்களும் சென்றனர். இயேசு இருந்த இடத்துக்கு மரியாள் சென்றாள். அவள் இயேசுவை பார்த்ததும் குனிந்து அவரை வணங்கினாள்.
ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான்
என்று சொன்னாள். மரியாள் அழுவதை இயேசு பார்த்தார். அவளோடு வந்த யூதர்களையும் அவர் கவனித்தார். அவர்களும் அழுதனர். இயேசு மனப்பூர்வமாக வருந்தி ஆழமாக வேதனைப்பட்டார்.
அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்
என்று அவளிடம் கேட்டார். அவர்கள் அவரிடம்,
கர்த்தரே வந்து பாரும்
என்றனர். இயேசு அழுதார். இதைக் கண்ட யூதர்கள்,
பாருங்கள், இயேசு லாசருவை மிகவும் நேசித்திருக்கிறார்
என்றனர். ஆனால் சில யூதர்களோ,
இயேசு குருடனின் கண்களை குணப்படுத்தினார், லாசருவுக்கு உதவி செய்ய அவனை ஏன் சாகாமல் இருக்க செய்திருக்க கூடாது
என்று கேட்டனர். மீண்டும் இயேசு மனதில் மிகவும் வருத்தமடைந்தார். பிறகு லாசரு வைக்கப்பட்ட கல்லறைக்கு வந்தார். அக்கல்லறை பெரிய பாறையால் அடைக்கப்பட்டிருந்த குகைக்குள் இருந்தது. இயேசு,
அந்த பாறையை அகற்றுங்கள்
என்றார். மார்த்தாளோ,
ஆண்டவரே, லாசரு இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன, அதில் கெட்ட நாற்றம் வீசுமே
என்றாள். அவள் இறந்து போன லாசருவின் சகோதரி. இயேசு மார்த்தாளிடம்,
நான் சொன்னவற்றை நினைத்துப்பார். நீ என்னை நம்புகிறதானால் தேவனின் மகிமையை அறியலாம் என சொல்லியிருக்கிறேன்
என்றார். ஆகையால் அவர்கள் அந்த பாறையை குகையின் வாசலில் இருந்து அகற்றினார்கள். இயேசு மேலே ஏறிட்டு பார்த்து,
பிதாவே, நான் சொல்வதை நீர் கேட்டதற்காக நன்றி கூறுகிறேன். எப்பொழுதும் நான் சொல்வதை நீர் கேட்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இங்கே கூடியிருக்கிற இம்மக்களுக்காகவே இவற்றை கூறுகிறேன். நீர்தான் என்னை அனுப்பினீர் என்று இவர்கள் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்
என்றார். இவ்விதம் சொன்ன பிறகு இயேசு உரத்த குரலில்,
லாசருவே, வெளியே வா
என்று அழைத்தார். இறந்தவன் வெளியே வந்தான். அவனது கைகளிலும் கால்களிலும் துணிகள் சுற்றப்பட்டிருந்தன. அவன் முகத்தை ஒரு துண்டு துணி மூடியிருந்தது. இயேசு மக்களிடம்,
துணிகளை அப்புறப்படுத்தி அவனை விடுவியுங்கள்
என்றார். மரியாளை பார்ப்பதற்காக ஏராளமான யூதர்கள் வந்திருந்தனர். இயேசு செய்ததை அவர்கள் பார்த்தார்கள். அவர்களில் பலர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தனர். ஆனால் சிலர் பரிசேயர்களிடம் சென்றனர். இயேசு செய்ததை அவர்கள் பரிசேயர்களிடம் சொன்னார்கள். பிறகு ஆசாரியர்களும் பரிசேயர்களும் யூதர்களின் ஆலோசனை சபையைக் கூட்டினர்.
இனி என்ன செய்யலாம் இயேசு பல அற்புதங்களை செய்து வருகிறான். அவனை இவ்வாறு தொடர்ந்து செய்ய அனுமதித்தால் பிறகு மக்கள் அனைவரும் அவனை நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். பின் ரோமானியர்கள் வந்து நமது ஆலயத்தையும் நாட்டையும் அபகரித்துக் கொள்வார்கள்
என்று பேசிக்கொண்டனர். அங்கே அவர்களில் ஒருவன் காய்பா. அவன் அந்த ஆண்டின் தலைமை ஆசாரியன். அவன்,
உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. நாடு முழுவதும் அழிவதை விட மக்களுக்காக ஒருவன் இறந்து போவது நல்லதல்லவா? இதை ஏன் நீங்கள் எண்ணி பார்க்கவில்லை
என்று சொன்னான். காய்பா இவற்றை சொந்தமாக சிந்தித்து சொல்லவில்லை. அவன் அந்த ஆண்டின் தலைமை ஆசாரியன். இயேசு யூத நாட்டுக்காக மரிக்கப் போகிறார் என்பதை அவன் உண்மையில் தீர்க்க தரிசனமாகவே கூறினான். ஆம், இயேசு யூதர்களுக்காகவே மரிக்கப் போகிறார். உலகில் சிதறிக் கிடக்கிற மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை ஒரே மக்களாக்க அவர் மரிக்கப் போகிறார். அன்றிலிருந்து யூத தலைவர்கள் இயேசுவை கொலை செய்ய திட்டம் தீட்டினர். ஆகையால் இயேசு யூதர்களின் மத்தியில் வெளிப்படையாக நடமாடுவதை நிறுத்தினார். இயேசு எருசலேமை விட்டு வனாந்தரத்திற்கு அருகிலுள்ள இடத்திற்குச் சென்றார். இயேசு எப்ராயிம் என்று அழைக்கப்படுகிற நகரத்துக்குச் சென்றார். அங்கே அவர் தம் சீஷர்களோடு தங்கினார். யூதருடைய பஸ்கா பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. பஸ்கா பண்டிகைக்கு முன்பே நாட்டிலுள்ள மக்களில் பலர் எருசலேமிற்குச் சென்றனர். அங்கு அவர்கள் தம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான சடங்குகளை செய்வர். மக்கள் இயேசுவை எதிர்பார்த்தனர். அவர்கள் ஆலயத்தில் நின்று கொண்டு,
இயேசு பண்டிகைக்கு வரமாட்டாரா? நீ என்ன நினைக்கிறாய்
என ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டனர். ஆனால் தலைமை ஆசாரியரும் பரிசேயரும் இயேசுவை பற்றிய ஒரு புதிய கட்டளையை கொடுத்திருந்தனர். எவராவது இயேசு எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால் உடனே வந்து தெரிவிக்க வேண்டும். பிறகு தலைமை ஆசாரியர்களும் பரிசேயரும் இயேசுவை கைது செய்ய முடியும்.